SBS தமிழ்.
வணக்கம் டாக்டர் சுமிதா.
வணக்கம் ரேணுகா.
டாக்டர், நாங்கள் இப்போது ஸ்ட்ரோக் வாரம் அனுஷ்டிக்கின்றோம். அதையொட்டி இந்த ஸ்ட்ரோக் பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு உரையாடலாம் என்று நினைத்தேன். முதலில் எங்களுக்கு இந்த ஸ்ட்ரோக் அல்லது பக்கவாதம், இது ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்று சொல்லி விளக்க முடியுமா?
ஸ்ட்ரோக் வரத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் வந்து ஏஜ். நம்மளுக்கு வயது ஆக ஆக ஸ்ட்ரோக் வரது நம்மளோட சான்சஸ் வந்து அதிகமா இருக்குது, நம்ம ஏஜ் ஆக ஆக. ரெண்டாவது காரணம் வந்து ஹை பிளட் ப்ரெஷர். மூணாவது வந்து சுகர், டயபெட்டிஸ். டயபெட்டிஸ் இருக்கவங்க வந்து பிளட் சுகர் ஒழுங்காக கண்ட்ரோல் ஆகாமல் இருந்தால் ஸ்ட்ரோக் வர சான்சஸ் அதிகம். மீதி காரணம் வந்து புகை பிடிக்கிறது. அது ஆக்சுவலாக அது வந்து ரெண்டாவது காரணம் சொல்லலாம். புகை பிடிக்கிறது, ஆல்கஹால், சாராயம் பிடிக்கிறது, அதெல்லாம் வந்து ரொம்ப காசஸ் வந்து ரெண்டாவது மூணாவது வரும். அதுக்கப்புறம் தான் பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ். அப்புறம் நிறைய மீதி காசஸ் இருக்கு, ஆனால் அது வந்து யங்கா இருக்கவங்களுக்கு வரக்கூடிய காஸ். ரத்தத்துல வந்து இந்த திக்னஸ் லெவல் அதிகமாச்சுன்னா பிளட் கிளாட்டிங் டிசீஸ் அந்த மாதிரியா இருக்குது. அது வந்து ரொம்ப ரேர், ஆனால் ரொம்ப காமனா இருக்க காசஸ் வந்து வயது, புகை பிடிப்பது, சாராயம் குடிக்கிறது, பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது, டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது. முன்னாடி நம்மளுக்கு ஒரு வார்னிங் சைன் வரும், அதுக்கு பேர் வந்து டிஐஏன்னு சொல்றது. அப்படின்னா டிரான்சியன்ட் இஷ்யூமிக் அட்டாக். சடனா ஒரு டிரான்சியண்டா அப்படியே ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி வந்துட்டு போறது பேர் தான் அந்த டிஐஏ. இதை வந்து நம்ம சில பேர் மைனர் ஸ்ட்ரோக்னு கூட சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி சயின்ஸ் இருந்ததுன்னா உடனே டாக்டர் கிட்ட போகணும். ஸோ இந்த ரெண்டு விதமான ஸ்ட்ரோக்ல ஒன்னு வந்து கிளாட், இன்னொன்று வந்து பிளீட் இருக்கு. அந்த கிளாட் வர்றது ரொம்ப ரொம்ப காமன், பிளீட் வர்றது கொஞ்சம் ரேர்.
சரி, இப்போ என்னென்ன அறிகுறிகளை வைத்து டாக்டர் ஒருவருக்கு ஸ்ட்ரோக் வரப்போகிறது என்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாம்?
ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்ற ஒரு சைன் இருக்கு. அதுல என்ன நம்ம பண்ணுவோம்னா, அந்த வாய் வந்து கொஞ்சம் கோணிக்கிட்டு இருக்கும், அவங்களுக்கு வந்து பேசுறதுக்கு கஷ்டமா இருக்கும், வார்த்தைகள் வராது, கண் ஒழுங்கா பார்க்க முடியாது, ரெண்டு கண்ணால பார்க்க முடியாது, ஒரு கண்ணில் என்னமோ யாரோ வந்து ஒரு திரை போட்டு விட்டு போற மாதிரி இருக்கும். சில பேருக்கு தலைவலி வரலாம், சில பேருக்கு நடக்க முடியாம இருக்கலாம், சில பேருக்கு கை கால், ஒரு கை ஒரு கால் விளங்காம இருக்கலாம். இதுதான் வந்து மெயினா வார்னிங் சைன்ஸ், ரொம்ப காமனா வர்றது. எப்படி நம்ம ஆஸ்திரேலியால அதை வந்து காமிக்கிறாங்கன்னா, ஃபாஸ்ட்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. ஃபேஸ், ஆர்ம், ஸ்பீச் டைம்ன்றது. ஃபாஸ்ட்ன்னு சொல்லி ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி சைன் யாருக்காவது நீங்க பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டா உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வந்தாகணும். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து வார்னிங் சைன், பெரிய ஸ்ட்ரோக் வரப்போறது ஒரு வார்னிங் சைன் அது.
சரி, எப்படியான சிகிச்சைகள் எல்லாம் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுங்க டாக்டர்.
ஸோ முதல் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய டைம் பொறுத்து இருக்கு. அவங்க வந்து இப்போ மூணு மூன்றரை மணி நேரத்துக்குள்ள அந்த ஸ்ட்ரோக் ஆகி அந்த டைமுக்குள்ள அவங்க வந்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு வந்து த்ரோம்போலைசன் சொல்லிட்டு ஒரு சிகிச்சை கொடுக்கலாம். அது என்ன பண்ணா வந்து சொன்னல கிளாட்னால வர்றதுன்னு சொல்லிட்டு, அதான் ரொம்ப காமன் இதுன்னு. அவங்க வந்து ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துட்டு அவங்க அந்த கிளாட் இருக்கிறத அவங்க பார்த்தாங்கன்னா உடனே வந்து அந்த கிளாட்டை வந்து கரைய வைக்கிறதுக்கு ஒரு மருந்து, அதுக்கு பேர் தான் த்ரோம்போலைசன் சொல்றது, த்ரோம்போலைசஸ்ங்கிறது. அதை வந்து அவங்க மூன்றரை மணி நேரத்துக்குள்ள, மேக்சிமம் வந்து நாலு மணி நேரத்துக்குள்ள அவங்க இருக்கணும். ஐடியலா வந்து ஒரு மூணு மூன்றரை மணி நேரத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா உடனே அந்த அந்த இதை கொடுத்தாங்கன்னா அது வந்து அந்த கிளாட்டை கரைச்சிடும். அதுதான் வந்து இப்போ ரொம்ப ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் மாதிரி அது கொடுக்கறது. சில பேருக்கு வந்து அந்த கிளாட் அந்த ஸ்கேன் பண்ணும் போது அந்த கிளாட் வந்து ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகி ஒரு பிளட் வெசல் இருந்துச்சுன்னா அதை போய் ஒரு மிஷின் மூலியமா அந்த கேமரா வச்சு போய் அதை வெளில இழுத்து கொண்டாடுறது, அதுக்கு பேர் வந்து கிளாட் ரிட்ரீவல். அந்த கிளாட் அப்படியே அங்கிருந்து இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே பிடுங்கி அதை கொண்டாந்து வெளியில வெட்டிட்டாங்கன்னா அந்த பிளட் ஃப்ளோ வந்து திருப்பி அது ஒழுங்கா வந்துடும் அவங்களுக்கு. ஸோ அதுக்கு பேர் வந்து கிளாட் ரிட்ரீவல். இது ரெண்டு தான் வந்து மெடிசன் மூலியமா சடனாக பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அப்படி பண்ணியும் சில பேருக்கு வந்து ஸ்ட்ரோக்னால கைகால் பாதிக்கிறவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் கொடுப்போம். ரீஹாபிலிட்டேஷன் வந்து எல்லாருக்கும் கொடுக்கறது தான், ஆனால் இந்த ரெண்டு அக்யூட் மெடிசன் இது பண்ணுறது வந்து டைம் பொறுத்து இருக்குது. ஆனால் எல்லாருமே பாருங்க அந்த 3-3.5 மணி நேரத்துக்குள்ளே வர்றது கிடையாது. சில பேர் இருந்து பார்த்தவங்க கொண்டு வந்தாங்கன்னா சரி, சில பேருக்கு எந்திரிக்கும் போது அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க, தூங்கிட்டு இருந்து எந்திரிக்கும் போது கை கால் வளங்களான்னு சொல்லி, அவங்களுக்கு அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
சரி டாக்டர், இப்போ ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டவர்களை அதிலிருந்து மீட்பதற்கான புனர்வாழ்வு நடவடிக்கைகள், ரீஹாபிலிட்டேஷன் செயற்திட்டங்கள், அவை பற்றிய குறிப்பிடுங்கள்.
ஸோ புனர்வாழ்வு திட்டங்கள்ன்றது வந்து ஒரு லாங் ப்ரோக்ராம். அது சில பேருக்கு வந்து நம்ம ஒரு 2-3 வாரத்தில் கொடுக்கறது, சில பேருக்கு வந்து ஒரு 2-3 மாதம் எடுக்கும் அது பண்ணுறதுக்கு, அந்த இந்த ஹோல் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. இந்த ப்ரோக்ராமில் வந்து நிறையா தெரபிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த டாக்டரோட சேர்ந்து பண்ணுற ப்ரோக்ராமுக்கு பேர் தான் வந்து புனர்வாழ்வு ப்ரோக்ராம். இதில் என்னென்னா ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு ஒரு மாதிரி ப்ரோக்ராம், இது வந்து பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராமை டிசைன் பண்ணுறது. இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கை கால் விளங்கல ஆனால் வந்து பேச முடியுதுன்னா அவங்களோட மெயினாக வந்து நாங்கள் என்ன பண்ணுறது, அந்த ப்ரோக்ராம் வந்து கை கால் பேஸ் பண்ணி பண்ணுற ப்ரோக்ராம். ஸோ ஃபிசியோதெரப்பியும் ஆக்கியூபேஷனல் தெரப்பிஸ்ட்டும் ரொம்ப இன்வால்வாக இருப்பாங்க அந்த பேஷண்ட்ஸ்க்கு, அவங்கள வந்து திரும்பி நடக்கிறதுக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க எப்படி நடக்கிறதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஆக்கியூபேஷனல் தெரப்பிஸ்ட் வந்து பேஷண்ட்ஸ்க்கு எப்படி அவங்க பர்சனல் கேர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி, நம்மளே நம்மளை எப்படி பார்த்துக்கிறதுன்னு சொல்கிறது, அதுதான் வந்து ஆக்கியூபேஷனல் தெரப்பிஸ்ட் பண்ணுறது. சில பேஷண்ட்ஸுக்கு வந்து பேசுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஸோ அதை வந்து ஸ்பீச் பத்தாலஜிஸ்ட் வந்து அவங்களுக்கு திருப்பி பேசுகிறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அப்புறம் டயட்டிஷியன்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து எக்ஸாக்டாக என்ன டயட் இந்த பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியும், ஏன்னா அவங்களோட நியூட்ரிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து மசில் தெம்பாக இருந்தால் தான், சாப்பிட்டு தெம்பாக இருந்தால் தான் அவங்களால ரீஹாபிலிட்டேஷன் பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு ஒரு தெரபிஸ்ட் இருக்காங்க, அவங்க பேர் வந்து சோஷியல் ஒர்க்கர். அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போது இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரோக் அப்படி வந்துருச்சுன்னா அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கு, இல்லைன்னா அவங்க வேலை செய்யாமல் ரிட்டையர்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி அந்த பென்ஷன் அதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு சோஷியல் ஒர்க் ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாரும் வந்து ஸ்ட்ரோக் ரீஹாபிலிட்டேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறது கிடையாது, சில பேர் வந்து நர்சிங் ஹோமுக்கு போயிடுவாங்க, ஏன்னா அவங்களால நடக்க முடியலன்னா கஷ்டம் வீட்டுக்கு போகிறது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த சோஷியல் ஒர்க்கர் ஹெல்ப் பண்ணுவாங்க, எப்படி இந்த நர்சிங் ஹோம்குள்ளே போகிறது, என்ன பேப்பர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும், அப்புறம் அவங்க சப்போர்ட்டும் கொடுப்பாங்க ஃபேமிலிக்கு, கொஞ்சம் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கவர்மெண்ட் மூலியமாக சென்ட்ரலிங் மூலியமாக என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாம் சோஷியல் ஒர்க் பண்ணுறது. ஸோ இந்த ஹோல் டீம் வந்து வாரம் வாரம் மீட் பண்ணி எல்லாரும் வந்து பிளான் பண்ணுவோம், ஒவ்வொரு வாரத்துக்கும் என்ன கோல்ஸ் நம்ம ரீச் பண்ணலாம் பேஷண்ட்ஸுக்குன்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கோலும் நம்ம குட்டி அவங்களுக்கு, ஏன்னா திருப்பி அவங்கள வந்து இண்டிபெண்டாக ஆக்குறது தான் நம்மளோட கோல். அதை வந்து ஒரே நாளில் பண்ண முடியாது, பிட் பிட்டாக பண்ணுவோம். அதனால தான் சொல்கிறோம், சில பேர் வந்து ஒரு 2-3 வாரத்தில் போயிடுவாங்க, சில பேர் 3 மாதம், சில பேர் 6 மாதம் கூட ரீஹாபிலிட்டேஷன் இருந்தால் இருக்கலாம், ஒரு ஒரு பேஷண்ட்ஸ் பொறுத்து இருக்கிறது.
அடுத்ததாக டாக்டர், இப்போ ஸ்ட்ரோக் ஒருவருக்கு வந்து விட்டதென்றால் இன்னும் ஒரு ஸ்ட்ரோக் ஏற்படாமல் அவர் எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம், அதை எப்படி தடுப்பது?
ஸோ அந்த அதுக்கு பேர் வந்து அந்த செகண்டரி ஸ்ட்ரோக் ப்ரிவென்ஷன் சொல்கிறது. ஒரு ஒரு ஸ்ட்ரோக் ஆயிடுச்சுன்னா திரும்பி ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு வாட்டி ஸ்ட்ரோக் வந்ததுன்னா இன்னொரு ஸ்ட்ரோக் வர்றது வந்து சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து மூணு விதமான தெரப்பி, ட்ரிப்புள் தெரப்பின்னு சொல்கிறது அதை ஆங்கிலத்தில், அதை வந்து பிளட் தின்னர்னு சொல்லி ஒரு மெடிக்கேஷன், அதை வந்து ரத்தத்தை வந்து தின்னா வைக்கணும், கொஞ்சம் திக்காக இருந்தேன்னா அது வந்து கிளாட் ஃபார்ம் ஆகும், அதனால் ரத்தத்தை கொஞ்சம் தின்னா இருக்கிறதுக்கு ஆஸ்பிரின் மாதிரி ஒரு மெடிக்கேஷன். சில பேஷண்ட்ஸுக்கு வந்து இன்னொரு மெடிக்கேஷன் இருக்குது, பிளாவிக்ஸ்ன்னு சொல்கிறது, இன்னொன்று வந்து அசஸ்மெண்ட்னு சொல்லி. சில பேருக்கு வந்து ஹார்ட்டில் வந்து ரிதம் வந்து ஒழுங்காக இல்லைன்னா அதுக்கு பேர் வந்து ஏஎஃப்னு சொல்கிறது, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக ஒரு ரத்தத்தை தின்னாக்குற ஒரு மெடிசன் கொடுப்போம், அதுக்கு பேர் வந்து வாஃபரன். இப்போ வந்து புதுசாக வந்திருக்கிறது வந்து எபிக்சிபான், ரிவராக்சிபான்னு சொல்லிட்டு அது ஒரு மெடிக்கேஷன் இருக்குது அந்த ரத்தத்தை தின்னாக இருக்கிறதுக்கு. ரெண்டாவது மெடிக்கேஷன் வந்து பிளட் ப்ரெஷர் டேப்லெட். ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு பிளட் ப்ரெஷர் ரொம்ப இல்லைனா கூட ஸ்ட்ரோக் வந்ததுன்னா உடனே இந்த ஒரு பிளட் ப்ரெஷர் மெடிக்கேஷன் எல்லாருக்கும் கொடுக்குறது, ஏன்னா அதை ப்ரிவென்ட் பண்ணும். பின்னாடி ஸ்ட்ரோக் வராம இருக்கிறதுக்கு. மூணாவது வந்து கொலஸ்ட்ரால் கம்மி பண்ற ஒரு டேப்லெட், ஸ்டாட்டின்னு சொல்ற டேப்லெட். இந்த மூணு டேப்லெட்டை வந்து கம்பல்சரியா எல்லாரும் ஸ்ட்ரோக் ஆனதுக்கு அப்புறம் அதை கண்டினியூஸா லைஃப் லாங் எடுக்கணும். அதான் அவங்க நிறுத்திட்டாங்கன்னா சான்ஸ் திருப்பி ரொம்ப அதிகமாகும் திருப்பி ஸ்ட்ரோக் வரதுக்கு. இது வந்து செகண்டரி ஸ்ட்ரோக் ப்ரிவென்ஷன் சொல்றோம். அதுவும் இல்லாம நம்ம நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருக்கணும். புகை பிடிக்கிறவங்க வந்து புகை பிடிக்கிறத கம்ப்ளீ ஃபுல்லா நிறுத்திடணும். ரொம்ப தண்ணி சாராயம் சாப்பிட்றாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அதை உடனே அவங்க நிறுத்தி நல்ல டயட், ரொம்ப எண்ணெய் இல்லாத டயட்லாம் சாப்பிட்டு நிறைய எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாகும் அவங்களுக்கு திரும்பி ஸ்ட்ரோக் வரதுக்கு.
நிறைவாக ஒரு கேள்வி டாக்டர், இப்ப ஸ்ட்ரோக் ஒரு தடவை கூட வராதவர்கள் அதை வந்து வராமல் எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம், உங்களை ஸ்ட்ரோக்கில் இருந்து எப்படி எம்மை பாதுகாத்துக் கொள்வது?
ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம ரொம்ப ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை நம்ம லீட் பண்ணணும். இப்போ நம்ம இந்தியன் ஏஷியன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக 40-45 வயசுல இருந்தே, சில பேருக்கு 30 வயசுல இருந்தே ஈஸியாக டயபெட்டிஸ் வந்துடுது, ஹைப்பர் டென்ஷன் வந்துடுது. ஏன்னா நம்மளோட ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரி எப்படி, ஏன்னா அதை ஃபாலோ ஆகி நம்மளுக்கும் அது வந்து வரக்கூடிய சான்சஸ் ரொம்ப இருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரோக் வர சான்சஸும் ரொம்ப அதிகம். ஸோ எப்படி நம்ம அதை ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுனா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட் கண்ட்ரோலில் நம்ம வச்சு நம்ம வந்து தினமும் நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும். சும்மா நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு வரோம் அதே ஒரு பெரிய எக்ஸசைஸ்ன்னு நினச்சிட்டு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம தினம் வந்து ஒரு வாக்கிங் போகணும். உங்களால் தினம் வந்து ஒரு 45 மினிட்ஸ் போக முடியலனா ஒரு 20 மினிட்ஸாவது வாக்கிங் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு எல்லாரும் வந்து நல்ல வாக்கிங் எக்ஸசைஸ் தான் வந்து நல்ல கார்டியோவாஸ்குலர் எக்ஸசைஸ் அதை பண்ணணும். சில பேர் இந்த புகை பிடிக்கிறது, அந்த ஆல்கஹால் சாப்பிட்றது, அதெல்லாம் வந்து டயபெட்டிஸ் சுகர் இருக்கவங்க வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அவாய்ட் பண்ணலாம் கூட கொஞ்சமாக சாப்பிடணும், ஆனால் புகை மட்டும் பிடிக்கக்கூடாது. ஆல்கஹால் சாப்பிட்றது வந்து ஒரு கிளாஸ் வைன் அப்படி இல்லை ஒரு கிளாஸ் விஸ்கி இல்லை ஸ்காட்ச் அந்த மாதிரி அவங்களுக்கு யாருக்கும் சாப்பிட்றதா அதோட நிறுத்திக்கணும். அதுக்கு மேலே போகக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு ஸ்ட்ரோக் வரக்கிறதுக்கு. அதனால எல்லாரும் வந்து எக்ஸசைஸை தினம் வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமானது. நம்ம தூங்குறோம், எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம். ஸோ அதே மாதிரி எக்ஸசைஸும் நம்மளோட லைஃப்ல ஒரு பார்ட் நினச்சி நம்ம பண்ணோம்னா ஸ்ட்ரோக் வர சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி.
மிக்க நன்றி டாக்டர் சுமிதா. ஸ்ட்ரோக் பக்கவாதம் வராமல் எப்படி தடுக்கலாம், வந்தவர்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம் என்பது குறித்த தெளிவான விளக்கத்தை வழங்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்.
நன்றி.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.